உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
விவசாயி விவசாயி
நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பில் ஆகஸ்ட் 16 முதல் ஆகஸ்ட் 22 தேதி வரை பார்த்தினியம் கலை ஒழிப்பு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. பார்த்தினியம் பார்க்க அவ்வளோ அழகு, வெண்மொத்துக்கள் கண் திறந்தது போன்ற பூக்களால் தலையசைக்கும். ஆனால் இந்த பார்த்தினியம் பண்ணும் வேலையோ பயங்கரம். வயல்வெளி வரப்புகள் என எங்கும் பறந்து விரிந்து வளர்ந்து நிற்கிறது இந்த நஞ்சு செடி. அப்புறப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து நிற்கும். பார்த்தினியம் நம் நாட்டிற்கு எங்கிருந்து வந்தது, அதனுடைய தீமைகள் என்னென்ன, அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள். பார்த்தினியம் கலைச்செடியை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
கலைச்செடியினை கட்டுப்படுத்தும் முறையினை இன்று பார்ப்போம். பார்த்தினியம் கலைச்செடியானது அமெரிக்காவை தாயமாக கொண்ட ஒரு நச்சு செடியாகும். இது 1955 ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு கோதுமை இறக்குமதி செய்யப்பட்ட போது அதனுடன் வந்த நச்சு விதையாகும். இது இன்று இந்தியா முழுவதும் பரவி ஏறத்தாழ 3.5 கோடி ஹெக்டர் நிலப்பரப்புல பரவி இருக்கு. முக்கியமா இது தமிழகத்துல பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் பரவி இருக்கு. இந்த செடி பாத்தீங்கன்னா இது மனித குலத்திற்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு விளைவிக்குவதாகும். இந்த கலைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம்னா, பார்த்தினியத்தில் உள்ள பார்த்தினின் மற்றும் அம்புரோசின் என்ற நச்சு பொருள் தோல் மற்றும் கண்ணரிப்பு, வெடிப்பு, கொப்பளங்கள், தோல் வியாதிகள், ஆஸ்துமா, மூச்சு திணறல், உடல் ஒவ்வாமை மற்றும் காய்ச்சல் போன்ற வியாதிகளை மனிதனுக்கு உண்டாகிறது. மேல்நடும் கால்நடைகளையும் பாதிக்கிறது. இக்கலை எப்படி பரவுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை தாண்டி வளரக்கூடியது. அதாவது 4 மாதத்தில் ஒரு விதையிலிருந்து மறு விதையை உற்பத்தி செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒரு வருடத்தில் 3 தலைமுறைகளை தாண்டி வளரக்கூடியது. விதைகள் காற்றின் மூலம் எளிதாக பரவும் தன்மை உடையது. ஒரு செடியிலிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 விதைகள் உற்பத்தி ஆகும். விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு முளைப்பு திறன் கெடாமலே பாதுகாக்கப்படும். இது எந்த சூழ்நிலையிலும் முளைத்து வளரக்கூடிய தன்மை உடையது. இது மிக உலகத்தில் இருக்கக்கூடிய நச்சு கலைகள்ல வரக்கூடிய முதல் 7 கலைகளை இது முதல் கலையாக எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நச்சு கலையாகும். இந்த கலையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கலையால இருக்கக்கூடிய தீமைகளை அறிந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 16 22 வரைக்கும் இந்த பார்த்தினியத்தை ஒழிப்பு முகாமே வச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தினி கலை விழிப்புணர்வு வாரம் அதாவது ஆகஸ்ட் 16 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நச்சு கலையாகும். இதை கட்டுப்படுத்த மிக மிக அவசியம். இந்த கலையை வந்து கட்டுப்படுத்தணும்னா ஒருங்கிணைந்த முறையில தான் கட்டுப்படுத்த முடியும். பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்த கலையானது இப்ப பாத்தீங்கன்னா சாலை ஓரம், அப்புறம் விளையாட்டு அரங்கங்கள், விளையாட்டு மைதானங்கள், அதாவது செயல்படாம இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னாலும் அது அப்படியே இருக்குங்க. சாலை ஓரத்துல இருக்கு கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள் இருந்த இடங்கள்ல எல்லாம் இதனுடைய கலைகள் அதிகமா வளர்ந்து வியாபித்து இருக்கிறது. அப்புறம் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வருடமாக விவசாயம் செய்யாத பகுதிகளில் பாத்தீங்கன்னா இது மிகவும் பரவி ஆபத்தான விளைவுகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. மனித குலத்திற்கும் கால்நடைகளுக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனை எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த முறையில கட்டுப்படுத்தலாம். பார்த்தின விதைகள் முளைத்து செடிகள் பூ பூப்பதற்கு முன்பும் கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். ஏன்னா இதை ஒன்ஸ் அந்த பூ பூத்துடுச்சுன்னா அது விதைகள் உருவாயிடுச்சுன்னா அப்புறம் விதைகள் வந்து களைகள் அடுத்த வருஷம் முளைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 வருட விதையானது 7 வருட களைன்னு சொல்லுவாங்க. 1 தடவை அந்த விதை பூ பூத்து விதை விட்டுடுச்சுன்னா 7 வருஷம் உங்கள் வயலில் இருக்கும். எனவே ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாடு அவசியம். இந்த பார்த்தினியம் செடியை வந்து வயல் வெளியிலையும் இருக்கும், வயல் சாகுபடி செய்யாத இடங்கள்லையும் இருக்கும். இதுல முக்கியமா இந்த வயல்வெளியிலும் சரி சாகுபடி செய்யக்கூடிய வலையிலும் சரி பூப்பதற்கு முன்பாக கை உரை அணிந்து இந்த பார்த்தினி செடிகளை கையில புடுங்கி வேரோட புடுங்கலாம், இல்ல கருவியில வச்சு புடுங்கி அதை வந்து சின்ன சின்ன துண்டா விட்டு எருவாக்கி பயன்படுத்தலாம். இல்ல நான் எருவு பயன்படுத்தல அப்படின்ற பட்சத்துல இந்த பார்த்தினியும் வளர்ந்த செடி பூப்பதற்கு முன்பாக அது மண்ணுல இருந்து எடுத்து வேரோட புடுங்கி காய வச்சு எரிச்சிட்டா அது நம்ம அடுத்த வருஷத்துக்கு வராம தடுக்கலாம். இது ஒரு முறை. அப்புறம் அடுத்தபடியா நம்ம களைக்கொல்லி மருந்து அடிச்சு கட்டுப்படுத்துறது. களைக்கொல்லி மருந்து கையாளுறப்ப கூட பொதுமக்களும் விவசாய பெருமக்களும் அதிக கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இந்த களைச்செடியான இருக்கக்கூடிய மருந்து பயிரையும் தாக்கக்கூடும். அதனால வந்து என்னன்னா நான் சொல்லக்கூடிய மருந்து குறிப்பா இந்த பயிர் சாகுபடி செய்யாத இடங்கள்ல, அதாவது வரப்போரத்துல, சாலை ஓரத்துல, கட்டடங்கள்ல, கிரவுண்ட்ல, விளையாட்டு மைதானங்கள்லாம் இருக்கு, சாகுபடியே செய்யாத இடத்துல பார்த்து அடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா களை முளைப்பதற்காக 1 லிட்டர் தண்ணீர்ல அட்ரசின் என்ற களைக்கொல்லி மருந்து 2 கிராம் எடுத்துக்கிட்டு தண்ணீரை நல்லா கலக்கி அந்த களை எந்தெந்த இடத்துல முளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடங்களை நம்ம தெளிச்சிட்டோம்னா, அதாவது கை தெளிப்பான் மூலம் தெளிச்சிட்டு வந்தோம்னா அது வந்து மண்ணில் பரவி விதைகள் முளைக்கிறப்ப அதை அழிச்சிருங்க. இது வந்து களை முளைப்பதற்கு முன்பாக தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி மருந்து. அதே மாதிரி மெட்ரிபூசின் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்குங்க, அதுவும் வந்து களை முளைப்பதற்கு முன்பாக 1 லிட்டர் தண்ணிக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து அதை நம்ம தெளிச்சிட்டோம்னா களை முளைப்பதற்கு முன்பு அந்த களைகள்லாம் கட்டுப்படுத்தப்படும். இல்லைன்னா களை வந்துடுச்சு, அதாவது ரோட் சைட்லையும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி பயிர் சாகுபடி செய்யாத இடங்கள்லையும் வந்து களை வந்துடுச்சு, அந்த பூ பூக்கக்கூடியதுக்கு முன்னாடி உயரம் வரைக்கும் நல்லா உயரமாக வந்துடுச்சு, ஆட்கள் இல்லை, நான் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நன்கு வளர்ந்த செடி பூ பூப்பதற்கு முன்பாக என்ன அடிக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா 2-4 D சோடியம் உப்பு, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம், அதாவது 2-4 D சோடியம் உப்பு 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம். அப்புறம் 1 லிட்டர் தண்ணி அதே தண்ணியில் அமோனியம் சல்ஃபேட் 20 கிராம், அப்புறம் சோப்பு 2 கிராம் நல்லா கலந்து நல்ல வெயில் நேரத்தில் செடி மீது நனையும் பறி கை தெளிப்பான் மூலம் தெளிச்சோம்னா காஞ்சிருங்க. திரும்பவும் சொல்கிறேன், 2-4 D சோடியம் உப்பு 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம், அமோனியம் சல்ஃபேட் 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம், சோப்பு கரைசல் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி கலந்து வெயில் நேரத்தில் செடி நல்லா நனையும் படி தெளிச்சிட்டோம்னா இது வந்து கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லை கிளைஃபோசேட்னு ஒரு மருந்து இருக்கு, கிளைஃபோசேட்டுங்கிற மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 15 மில்லி எடுத்துக்கலாம். அதோட அமோனியம் சல்ஃபேட் 20 கிராம், இந்த அமோனியம் சல்ஃபேட்டுங்கிற ஒரு உப்பு அது ஒரு 20 கிராம் கலந்துக்கலாம். அதோட 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி சோப்பு கரைசலை கலந்து இதையும் வெயில் நேரத்தில் நம்ம செடி மேலே தெளிக்கிறப்ப என்ன ஆகும்னா செடிகள் வந்து காஞ்சி செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை வேற ஒரு மருந்து, மூணாவதாக இன்னொரு மருந்து சொல்கிறேன், அதாவது கிளைஃபோசைட் அப்படிங்கிற ஒரு மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 15 மில்லி, அப்புறம் இதே மாதிரி 2-4 சோடியம் உப்பு 1 லிட்டர் தண்ணிக்கு 8 கிராம், இது ரெண்டு மட்டுமே கலந்து அதோட 2 மில்லி சோப்பு கரைசல கலந்து செடி மேலையும் தெளிக்கலாம். சோ இப்படி தெளிக்கிறப்ப பார்த்தோன்னா ரொம்ப கவனத்துல எடுத்துக்கணும், நான் சொன்ன மருந்துகள் பூரா பயிர் சாகுபடி செய்யாத இடங்கள்ல, அதாவது சாலை ஓரங்கள்ல, கரைகள்ல, விளையாட்டு மைதானங்கள் ஒரு இடங்கள்ல இருக்கிற பொது இடங்கள்ல இருக்கிறதுக்கு தான். இப்ப பயிர் சாகுபடி செய்யக்கூடிய இடங்கள்ல வருதுன்னு சொல்லி சொன்னோம்னா ஒண்ணு களை கருவி கொண்டு அந்த பூப்பதற்கு முன்பாக எடுத்துடலாம், கை உரை அணிந்து எடுத்து போட்டு நம்ம களை கட்டுப்பாடு செய்யலாம். இல்ல ஒரு அகன்ற இடைவெளி இருக்கக்கூடிய பகுதி மாதிரி இருக்கு, உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த கரும்புகள்லாம் கிட்டத்தட்ட 5 அடி பவர்ல இடைவெளியில வந்து சாகுபடி செய்யற அந்த இடத்துல இந்த பார்த்தினி அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப மெட்ரிபியூசின் அந்த களைக்கொல்லிய 1 லிட்டர் தண்ணிக்கு 4 கிராம் என்ற அளவுல 2 மில்லி சோப்பு கரைசல கலந்து நம்ம அடிச்சோம்னா கரும்பு மேல இந்த களைக்கொல்லி போட்டாலும் கரும்பு சாகாது, அதனால களைகள் இருக்கிற இடத்த மட்டும்தான் அழிக்கும். எனவே இது வந்து பாதுகாப்பான முறையில கரும்புக்கு பயன்படுத்தலாம், அதே சமயத்துல மக்காச்சோளத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். எனவே வேளாண் பெருமக்கள் இந்த பயிர் சாகுபடி செய்யக்கூடிய பகுதியிலும் பயிர் சாகுபடி செய்யாத கூடிய பயிரில ரொம்ப கவனமா இந்த களைக்கொல்லிய பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, களைக்கொல்லி இல்லாம நான் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்றோம், நம்ம என்ன அடிக்கலாம்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து சாப்பாட்டு உப்பு இருக்கு பாத்தீங்களா, காமன் சால்ட்னு சொல்லுவாங்க சாப்பாட்டு உப்பு, அது உப்பு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ml சோப்பு கரைசல கலந்து அடிச்சோம்னா அது பட்டை விட்டு போகிறது சரியா இருக்கும். இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பெரும்பாலுமே உங்களுக்கு வந்து நல்ல எரு வேணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீனம் செடியில உப்புவதற்கு முன்பாக எடுத்தோம்னா இந்த பார்த்தீனம் செடியை சின்ன சின்னதா வெட்டி அதை நல்லா மக்க செய்து இதை எருவா கூட பயன்படுத்தலாம். எனவே இயற்கை விவசாயம் செய்யறவங்களும் இதை வந்து பாதுகாப்பான முறையில நம்ம பயன்படுத்திக்க முடியும், எல்லாமே பூப்பதற்கு முன்பாக. அப்புறம் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா உயிரியல் முறையில என்ன கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் உண்டு. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செடி வளரக்கூடிய இடங்கள்ல அடர் ஆவரை, அதாவது கேஷியா செரிஷியான்னு சொல்லுவாங்க, அடர் ஆவரைங்கிறத ஒரு செடியை விதைகளை விதைக்கிறப்ப இந்த அடர் ஆவரை வளர்ந்ததுன்னா இந்த பார்த்தின செடியத்தை அழித்தி சாகடிச்சிடும். பார்த்தின செடி அந்த இடத்துல வராது. அடர் ஆவரையில வரக்கூடிய வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு திரவம் இதனுடைய பார்த்தின விதைகள் முளைக்காம கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம துத்தி இருக்கிற இடத்துல இது வராது. துத்தி செடிகள் நம்ம வளர்க்குறப்ப வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இயற்கை எதிரிகள். அது மட்டும் இல்லாம பார்த்தின செடி ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு வனந்தார பகுதியில இருக்கு, அங்க போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பகுதியிலும் சரி சாகுபடி செய்யாத பகுதியிலும் சரி பாத்தீங்கன்னா, இந்த மெக்சிகோல இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு வண்டு இருக்கு, சைக்கோகிரம பைகோலரேட்டா அப்படிங்கிற ஒரு வண்டு. இந்த வண்டு வந்து நம்ம அந்த வயல்வெளியில பார்த்தினிருக்கிற வயல்வெளியில விடுறப்ப பாத்தீங்கன்னா, அது இந்த வண்டுகளுக்கு முக்கியமான சாப்பாடு எதுன்னு சொன்னா பார்த்தினி தான். இதை பார்த்தினத்தில் தின்று இதை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே வேளாண் பெருமக்கள், இந்த பார்த்தினியம் செடிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கலைச்செடி. இது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பரவி மனித குலத்திற்கும் கால்நடைக்கும் மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இந்த கலைக்கொல்லிகளை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு வாரம் தான். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி விழிப்புணர்வு வாரமாக நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். இந்த வேளையில வேளாண் பெருமக்கள் இந்த கலைகளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம், அதை கட்டுப்படுத்துவது அவசியம் என்ற முறையிலே உழவியல் முறைகள், அப்புறம் இயற்கையில கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள், அப்புறம் கலைக்கொல்லி அடித்து கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள், உயிரியல் முறைகள் எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாங்கிற எல்லா முறைகளையும் விளக்கமாக சொல்லியிருக்கேன். என வேளாண் பெருமக்கள் மேற்கூறிய பார்த்தியம் கலை கட்டுப்பாடு முறைகளை சூழ்நிலைக்கேற்ப ஒருங்கிணைந்த முறையில் பரவலாக எல்லோரும் ஒரே நேரத்தில் கடைபிடித்து இந்த நச்சு செடி வளர்வதையும் பரவுவதையும் தொல்லையையும் தடுக்க முயற்சிக்க வேண்டும். பார்த்தியினத்தை அழிப்போம், மனித வாழ்விற்கு பாதுகாப்பு அளிப்போம். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் உழவியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், பின்கோடு 641003, தொலைபேசி எண் 04226611246.
நன்றி ஐயா. நேயர்களே, இதுவரை பார்த்தினியம் கலைச்செடியை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.